शुक्लां भरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये यस्य द्विरदवक्त्राद्याः पारिषद्याः परश्शतं विघ्नं निघ्नन्ति सततं विश्वक्सेनं तमाश्रये व्यासं वसिष्ठनप्तारं शक्तेः पौत्रमकल्मषं पराशरात्मजं वन्दे शुकतातं तपोनिधिं व्यासाय विष्णुरूपाय व्यासरूपाय विष्णवे नमो वै ब्रह्मनिधये वासिष्ठाय नमो नमः। பக்தர்கள் அனைவரும் ஆசையோடு பகவானுடைய திருநாமத்தை சொல்கிறார்கள். பகவான் நாமங்கள் அநேகங்கள், ஒன்னிரண்டு இல்லாமல் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான திருநாமங்கள். பகவானுடைய திருநாமங்களை வாயாரச் சொல்லுதல், நம்ம படைத்த பெற்றோர்களுடைய திருநாமத்தை சொல்லி வணங்குமா போலே. பகவான் நாமங்கள் புனிதமானவை, தூய்மையானவை. நாம் பெருமானையே தியானிக்க வேணும் அப்படின்னா உள்ளத்தில் இருக்கிற அழுக்குகள் தொலையும் என்று சாஸ்திரம் கூறுகிறது. ஆனால் அவரை தியானிக்கிறதுங்கிறது சற்றே கடினமான செயல். தடங்கல்கள் வரலாம், புத்தி சிதறலாம், ஓரிடத்தில் ஒருமுகப்படுத்த முடியாமல் போகலாம். இதை போலெல்லாம் இருக்கும்போது கைகளால் எதானும் பண்ணாலோ அல்லது வாயார எதையானு சொன்னாலோ அப்போ நம்முடைய புலன்களெல்லாம் கட்டுப்பாட்டுக்கு வரும். ஒரு காரியத்தை செய்யினால் அப்படி இப்படி தடங்கள் இருந்தால் கூட கெடுகெடுன்னு அதை செய்வோம். உன்னை சொல்லிகிட்டே இருந்தால் அதை கூட சொல்லிடுவோம். ஆனால் நினைப்பாயின்னு சொன்னால் அதுதான் ரொம்பவே செதறத்துக்கு வாய்ப்பு. இப்போ நம்ம காலை பெருமானுக்காக பிரசாதம் தளிக பண்ணிட்டுருக்கோம், பண்ணிட்டு இருக்கும்போது கை பாட்டுக்கு ஓடிண்டே இருக்கும். அப்போவே சில பாட்டுகள்லாம் சொல்லணும்னா வாய் பாட்டுக்கு சொல்லிகிட்டே இருக்கும். ஆனால் தளிக பண்ணிட்டே தியானிப்பாயின்னு சொன்னால் அது செய்ய முடியாது. தளிகையும் ஒழுங்காக வராது, தியானமும் ஒழுங்காக நடக்காது. ஆனால் வாயில் நாமங்களை சொல்லிகிட்டே தளிக பண்ணுனா முடியும், தப்பாது. கை பழகிருக்கு, உப்பு போடுறதோ புளி போடுறதோ கை போட்டுடுறது, வாய் பகவானுடைய நாமத்தை சொல்லிடுறது. அப்போ இந்த மூன்றுக்குள் மனம், மொழி, மெய். மெய்னா காய்கம், மனம் மானசம், மொழி வாச்சிக்கம், மானச காயிக வாச்சிக்கங்கள். இந்த மூணுத்துக்குள்ளும் காயிக்கம் கை வேலை செய்கிறது சுலபமாக வந்துடும். அதை விட வாயார சொல்லணும்னா ஞாபகத்துக்கு நிறைய வேலை, இன்னும் கொஞ்சம் கஷ்டம். அதை விட தியானிக்கிறதுன்னா இன்னுமே கஷ்டம். அதனாலே பெருமானை தியானிப்பான்னு சொல்லியிருந்தாலும் அதற்கு நமக்கு வழி தெரியல. என்னவா பெருமானை தியானிக்கிறது? அவர் எத்தனையோ உருவத்தில் இருக்கார், எத்தனையோ குணங்களோடு இருக்கார். தியானிக்கணும்னு அடி எனக்கு புரியுறது, ஆனால் எப்படி? இல்லை, சாஸ்திரத்தில் பெருமானுடைய ரூபத்தை பற்றி நிறையா சொல்லியிருக்கு, அதெல்லாத்தையும் தியானிக்கலாம்னால் ஒரு வடிவத்தை நாம் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறோம் பாருங்கள். கை என்ன தான் கை ஞாபகம் வரும், கண்ணு அப்படின்னா தான் கண்ணு ஞாபகம் வரும், பல்லு அப்படின்னா தான் பல்லு ஞாபகத்துக்கு வரும். இந்த பெயர்கள்லாம் இல்லை, ஆனால் அவயவங்கள் இருக்குது. ஒருவேளை கண்ணுக்கு பேரே இல்லை, காதுக்கு பேர் இல்லை, பல்லுக்கு பேர் இல்லை, அப்போ பல்லு காது மூக்குன்னு நினைப்பாயின்னு சொன்னால் எப்படி நினைக்கிறது? ஒரு நிமிஷம் அந்த பேர்களே இல்லைன்னு நீங்கள் கற்பனை பண்ணிக்கணும். பண்ணினுட்டு இப்போ ஒரு சுவாமிக்கு பல்வலி, அதனால் பல் வைத்தியர் இடத்துல போயிருக்காருனால் பல்லுங்கிற பேரே இல்லைன்னு விட்டா அப்போ என்ன வலின்னு சொல்லிக்கிறது? இதான் அப்போ என்ன தொட்டு தொட்டு காட்டு வலிக்கிறதுன்னு சொல்லிக்கிறதா? பேச்சு முறையே கட்டமாயிடும் பாருங்கள். ஆக ஒரு பொருளுக்கு அதற்குரிய பெயர் இருக்கிறது தான் அந்த பொருளை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு சுலபமான வழி. அந்த பேரே இல்லை, சொல்லே இல்லைன்னால் பொருள் ஞாபகத்துக்கு வராது. அதே போல பகவானுக்கு எத்தனையோ ரூபங்கள், வாமனன், கண்ணன், ராமன், திருவிக்கிரமன், வராகன் இது முதலான எத்தனையோ ரூபம், ஸ்ரீரங்கம், திருமலை, காஞ்சிபுரம், திருநாராயணபுரம் இது முதலான எத்தனையோ திவ்யதேசங்கள், இந்த ஒரு ரூபத்துக்கும் ஒரு பேர் வச்சாலே ஒழிய நம்மால் அந்த ரூபத்தை தியானிக்கிறதுக்கே முடியாது. அந்த பேர் இருந்ததுன்னா சட்டு அதோட தொடர்பு படுத்துகிற முல்லை, ஓ இந்த திருநாமை இந்த பெருமாளுக்கு சௌந்தரராஜ பெருமாள் சட்டுன்னு நாகப்பட்டினம்னு தெரியும், சௌரிராஜ பெருமாள் பக்கத்தில் திருக்கண்ணபுரத்தில் இருக்காருன்னு தெரியும், விஜயராகவ பெருமாள் காஞ்சிபுரத்துக்கு பக்கத்தில் திருப்புட்குழியில் எழுந்துள்ளிருக்கார் என்று புரியும். அப்போ ஒரு பேர் சொன்னா தான் அந்த ஊரே ஞாபகம் வருது, அந்த பெருமாளே ஞாபகத்துக்கு வரார். இன்னொன்று அந்த பேரை சொன்ன உடனே பெருமானுடைய உருவமும் ஞாபகத்துக்கு வர சொல்லி, அது கொஞ்சம் அடுத்த வேலை, பேரும் ஊரும் சுலபமாக தொடர்படுத்திடுவோம். அடுத்து சௌந்தரராஜ பெருமான் நின்று திருக்கோலமா அமர்ந்து திருக்கோலமா இல்லை சயனிச்சிட்டுருக்காரான்னா அது கொஞ்சம் பார்த்து சொல்லணும். இந்த சட்டுன்னு ஞாபகத்துக்கு இல்லை. திருவள்ளூரில் வீரராகவ பெருமாள் இருக்காரு அமர்ந்துட்டுருக்காரா நின்றுட்டுருக்காரான்னா ராமன் அநேகமாக நின்று திருக்கோலத்தில் தானே சுவாமி இருக்கணும், அதனால் வீரராகவன் நின்றுட்டுருப்பார் என்ன சொன்னால் அங்கே வீரராகவ பெருமாள் சயனிச்சிட்டுருக்கார், திருவள்ளூரில் சயன திருக்கோலத்தில் ராகவன். அப்படி ஒரு ஒரு இடத்துல ஒவ்வொன்றும் அதை அடுத்த நிலையில் நாம் நினச்சிக்கணும் நடந்துக்கணும். அப்படின்னா வழி என்னன்னால் ஆழ்வார் பாசுரத்தில் அந்த பெருமாள் நிற்கிறாரா கிடக்கிறாரா இருக்கிறாரா என்ன வரும், வருங்கிறது அந்த பாசுரம் ஞாபகத்துக்கு வந்துடுதுன்னு வச்சுங்க. அப்போ ஓ இந்த திவ்யதேசத்தில் இந்த திருநாமத்தை உடைய இன்ன பெருமாள் இன்ன திருக்கோலத்தில் எழுந்துள்ளி இருக்கிறார் என்பது ஞாபகத்துக்கு வரும். இப்போ அடியே வந்து பெருமாளை தியானிங்கோன்னு சொன்னதுலேருந்து ஆரம்பித்து ஊர் நின்னது இருந்தது கிழக்கு நோக்கினதா ஸ்தல புராணமா இதெல்லாம் ஒன்றுனா கூட கூட தெரிஞ்சுக்கிறது கொஞ்சம் நாழியாக சொல்லி பெருமாள்னு சொல்லி தியானம் பண்ணுங்கன்றதுக்கு 5 வினாடி கூட ஆலை, ஆனால் அதோட தொடர்புடைய ஒன்றுனா தேட ஆரம்பித்த உடனே அதே ஒரு 5 நிமிஷம் சொல்லி. அப்போ 5 நிமிஷம் அந்த தியானத்தை நோக்கித்தானே செலவழித்தோம், 5 நிமிஷம் வேறு எதை பற்றி நம்ம யோசிக்கலையோ இல்லையோ, இப்படியே மெதுமெதுவாக அவனிடத்த நினைக்கிறத தான் தியானம் தியானங்கிறார். அமர்ந்து அவருக்குன்னு தியானிக்கிறதுங்கிறது ஒன்று, அதோட கூட தியானத்துக்கு வேண்டிய சாமக்ரிகளை சேர்க்கிறோம் இல்லையோ, தியானிக்கணும்னா அவர் உருவத்தை தெரிஞ்சுக்கணும், ஊரை தெரிஞ்சுக்கணும், ஸ்தல புராணம் தெரிஞ்சுக்கணும், அவரை பற்றின பாசுரம் தெரிஞ்சுக்கணும், அதெல்லாமும் தியானத்தின் அங்கம்தான். இப்படி உட்காண்டுருக்கிறது மட்டும்தான் தியானங்கிறது அல்ல, புத்தி அவரை தவிர மற்றொரு இடத்துல போகாமல் அவரிடத்திலேயே லயிக்கிறது, அவரை பற்றின செய்திகளை சேகரித்து கொண்டிருக்கிறோம் என்பதும் தியானத்தை சேர்ந்தது தான். அப்போ பெருமான் ஒன்றும் நீ யோகியா நீ எப்போதும் தியானித்து புத்தி செதறாமல் வச்சுட்டுருக்கியா என்னும் பரீட்சை பண்ணி நம்மளை ஒன்று சேர்த்துக்கிறவர் இல்லை இவர், அவர் ஒரு வாத்தியாரோ பரீட்சிக்கிறவரோ தண்டனை கொடுக்கறதுக்கு தேடின்றிருக்கிறவரோ அல்ல. அன்பான தாய் தன் குழந்தை தனக்கு எதானு பண்ணுறேன்னு சொன்னால் பண்ணுறேன்னு சொன்னதுக்கே அவளை அன்பு காட்டுறாளோ இல்லையோ, அதே போலத்தான் பெருமானும். ஆனால் அந்த சொல்கிறத உண்மையாக சொல்ல வேண்டும். அப்படி சொல்லணும்னால் அப்போ தியானிக்கிறதுக்கு வழி, சுலபமாக திவ்யதேசங்களை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு வழி, இது எல்லாத்துக்கும் தேவை திருநாமங்கள். பகவானுடைய நாமங்கள் இல்லாமல் அவர் உருவத்தையே ஞாபகம் வச்சுக்க முடியாது. திருவள்ளிங்குடியிலே கோலவில்லியிராமன் எழுந்தருளி இருக்கிறார், இப்போ ஞாபகம் வரும் வில்லியிராமன் அப்போ வில் பிடிச்சிருக்கார், கோல அழகு கோலவில்லிராமன் அழகான வில்லை பிடித்து கொண்டு வல்வில்லிராமன் கோலவில்லிராமன் நின்று கொண்டிருக்கிறாருங்கிறது ஞாபகத்துக்கு ஒரு சொல்லு. அப்போ ஒரே பெயர் கோலவில்லி வல்வில், இதை கொண்டே எத்தனையோ விஷயங்கள் நமக்கு ஞாபகம் வருது. கேசவன் என்ன சொல்கிறோம், மயிலாப்பூரில் கேசவ பெருமாள் எழுந்துள்ளி இருக்கிறார், கேசவன் உடனே அழகான குழல் இருக்கிற பெருமாள், கேசம் தான் கேசம், கேசம் அழகாக இருக்குது, அந்த அழகாக இருக்கிறதுனால கேசவ பெருமாள் இல்லையா, கேசிங்கிற ஒரு அசுரனை பெருமாள் கொன்னாராம் அதனால கேசவ, அது ஞாபகத்துக்கு வருது. இல்லை கேசவன்னா கிளேச நாசனனா, கிளேசங்கள்னால் நம்முடைய பாபங்கள் துன்பங்கள், நாசகன் கிளேச நாசகன் துன்பங்களையெல்லாம் போக்குபவர். அப்போ ஒரு திருநாமத்தை பற்றி யோசிக்க ஆரம்பிக்கச்சே துன்பங்களை போக்குறவர், கேசத்தோட ரொம்ப அழகாக எழுந்துருளியிருக்கிறவர், கேசிங்கிற அசுரனை கொன்றவர். இது சொன்ன உடனே கேசியை கொன்னாரமே யார் கேசி, எதற்கு கேசி பெருமாளை கொல்லணும்னு வரணும் என்கிற கேள்வி வருது. அவர் தான் கடைசி அசுரன், கம்சன் அனுப்பிச்சு கோகுலத்துக்கு வந்து ஒத்தொத்தராக கண்ணனை கொல்றதுக்கு பார்க்குறார், முதல்ல பூத்தனை வந்தாள், கடைசியில் கேசி வந்தார், கேசியை கண்ணன் முடித்தான். கேசி எப்படி வந்தார், ஆளாட்டம் வந்தாரா அசுராட்டம் வந்தாரா? குதிர வடிவத்தில் வந்தார். பெரிய துரங்கம் வாய்க்குண்டு வந்தானது தொன்மையூர் என்ன ஆழ்வார் பாஷர். அப்ப குதிர வடிவத்தில் வந்தார், கடைசியா வந்தார்னு சொன்னீரே, அவருக்கு முன்னாடி யார் வந்தார்? எங்கோ பூத்தன முதல்னு சொன்னீரே, அதுக்கு முன்னாடி யார் வந்தா? அப்புறம் யார் வந்தா? அப்படியா, நீ அப்ப மொத்த கதையை கேட்கணுங்கிறியா? ஆமா, பின்ன முதல்ல ஒருத்தர் கடைசியில ஒருத்தர்னு சொன்னா யாராருன்னு சொல்ல வேண்டாமோ? அவரா? அவர் தான் பூத்தனா சம்ஹாரகன், அவர் தான் மதுசூதனன், அவர் தான் கோவர்தனதாரி, அவர் தான் வேணுகோபாலன், அவன் தான் ராசக்ரீடா லோலன், அவன் தான் கோபிகா பாந்தவன். ஒரு பத்தை சொல்லிட்டு இதுதான் அவருடைய கதை. முதல்ல பூத்தனையிலேருந்து கேசி வரைக்கும் தெரிஞ்சுக்கோண்ணா. சாமி, ஏதோ பத்து நாமத்தை மட்டும் சொன்னிருப்போ, கதை சொல்லிட்டேங்கிறீங்கன்னா அந்தந்த நாமத்துக்கு அர்த்தத்தை புரிஞ்சுட்டியானா கதை புரிஞ்சுபடும். கோவர்தன கிரிதாரினா, கோவர்தனத்தை குன்றை குடையாக பிடித்தார், ஏன் பிடித்தார்ங்கிற கேள்வி அதற்குரிய கதை. கேசி ஹந்தா ஏன் கொன்னார்னு கேள்வி அதற்குரிய கதை. பூதனா சம்ஹாரகன் ஏன் ஏன் பூதனை விஷப்பால கொடுக்க வந்தாள் அதற்குரிய கதை. நவநீத சோரன் அதற்குரிய கதை. அப்போ ஒரு சின்ன திருநாமம் ஒரு நீண்ட தியானத்தையும் விசாரத்தையும் தூண்டி விட்டுடுறதொல்லியும் நிறைய சொல்லி அதுக்கப்புறம் சின்னதாக சுருங்க சொன்னோம்னா யாரும் ஞாபகம் வச்சுக்க மாட்டான். முதல்ல சுருக்கமாக சொல்லிட்டு அப்புறம் அதனுடைய விவரத்தை தெரிஞ்சுக்கிறியான்னு சொன்னால் வருவாளே தவிர, நிறைய சொல்கிறேன் அதுக்கப்புறம் அதனுடைய சுருக்கம் என்னன்னு சொல்கிறேன்னா, முதல்ல சுருக்கத்தை சொல்லும் மனசில் வாங்கிக்கிறோம், அப்புறம் விவரணம் இருந்ததுன்னத்தனை புரியும். நாமங்களுக்கே அதுதான் பெருமை. பெருமானுடைய ரூபம், அதாவது ஸ்வரூபம், ரூபம், குணம், சேஷ்டிதம், இதெல்லாத்தையும் நமக்கு புரிய வைக்கிறது தான் நாமங்கள். இதை பற்றி ரெண்டே ரெண்டு பிரமாணம் சொல்கிறேன். பெருமானை தியானிக்கணும், அதுக்கு வழி நாமங்கள் தெரிஞ்சாதான் தியானிக்க முடியும். தியானம்னால் உருவத்தை தியானித்தல், அவனுடைய குணத்தை தியானித்தல், அவனுடைய சேட்டிதங்கள் திருவிளையாடல்களை தியானித்தல். நாம் நினைக்கிறோம் யோகம்னு சொல்லும்போது அவர் திருமேனியை மட்டுமே நாள் நினச்சிருக்கலாம். அது யோகத்திலே தேர்ந்தவர்களுக்கு வேணா அது நடக்குமே தவிர, நம்மாட்ட யோகத்தை தொடங்குறவாளுக்கு அப்படியே புத்தி பேதலிக்காமல் சஞ்சலனமே இல்லாமல் தியானிப்பது கஷ்டம். அப்போ இப்படி வச்சுக்கலாமா? அவருடைய விருத்தாந்தங்கள், திருவிளையாடல்கள் இருக்கும் இல்லையோ, அந்த விளையாட்டுக்களை எல்லாம் நினைக்கிறது. குணங்கள், எவ்வளவு தூரம் பெருமான் அடியார்களிடத்தில் அன்பு காட்டுறார், கொஞ்சம் பக்தி இருந்ததுன்னா கூட அதுக்குன்னு இறங்கி வருகிறாரே, இதை போல பெருமானுடைய குணங்கள். அந்த குணத்துக்கு பறைசாற்றுகிற, குணத்துக்கு சாட்சியா இருக்கிற பிரகலாத சரித்திரம், துருவ சரித்திரம், கோபிகைகளோட பெருமான் பழகின சரித்திரம், இதை போல சரித்திரத்தெல்லாம் ஞாபகம் வச்சுட்டோம்னால் குணத்துக்கு இடம் தெரிஞ்சு போயிடுது. அப்போ பெருமான் ஆறுன்னு தேட போகிறோம். இன்னாரா என்ன குணம் இருக்குது, அடுத்தது குணத்தை நினைக்கிறோம், அந்த குணத்துக்கு என்ன சரித்திரம் இருக்குது, மூணாவது சரித்திரத்தை நினைக்கிறோம். இப்படி ஒன்றுன்னா போகிறதுக்கு அததற்கு திருநாமங்கள் தேவை. அந்த நாமங்கள் இருந்தால்தான் ஸ்வரூபமும் ஞாபகத்துக்கு வரும், ரூபமும் ஞாபகத்துக்கு வரும், குணங்களும் ஞாபகத்துக்கு வரும். இதனால தான் சாஸ்திரம் சொல்கிறது, பகவானுடைய ரூபத்தை இவன் தேடுகிறான், ஆனால் அப்படி தேட முடியாத போது நாமானி கிருத்வா அபிபதனு யதாஸ்தே உபனிஷத் வாக்கியம், அவனுக்கு திருநாமங்களை வைத்து அது கொண்டு தேடுகிறான். நாமங்கள் இல்லாமல் இவன் தேடுவதே கிடையாது. நாமானி கிருத்வா, உருவத்துக்கு நாமம் தேவையில்லை, ஆனால் நாமங்கள் வைக்கிறது உருவன் ஞாபகம் வர்றதுக்காக. நாமானி கிருத்வா அபிபதன், பெருமானை தொழுகிறான், தியானிக்கிறான். சாஸ்திரமே சொல்லுடுத்து நாமங்கள் இருந்தால் தான் திருமேனியை தியானிக்க முடியும்னுட்டு நமக்கே தெரியறது, பேர் இல்லாமல் ஒன்றுமே நடக்காது சொல்லு. அடுத்தது ஆதிசங்கர பகவத் பாதர் பாடும்போது கேயம் கீதா நாம சகசிரம் கூடவே என்ன சொன்னார், தேயம் ஸ்ரீபதி ரூபம் அஜஸ்ரம். தேயம் ஸ்ரீபதி ரூபம், ஸ்ரீபதியினுடைய ரூபத்தை தியானிப்பாய், அதற்கு வழி என்ன? கேயம் கீதா நாம சகசிரம், நாமசங்கமாகிற கீதங்களை பாட பாடத்தான் ஸ்ரீபதியினுடைய ரூபத்தை தியானிக்க முடியும். ரெண்டு எவ்வளவு தொடர்பு பாருங்க. அப்ப ரூப தியானத்துக்கு தேவை நாம ஜபம், நாமத்தை ஜபித்தாத்தான் ரூபத்தை தியானிக்கவே முடியும். ஏன்னால் இதுதான் அதுகளை ஞாபகப்படுத்தல். இந்த விஷயத்தினால்தான் ஸ்ரீ விஷ்ணு சஹஸ்ரநாமத்துக்கு அவ்வளவு ஏற்றம். நாம பெருமானை தியானித்தாத்தான் மோட்சம் போக முடியும். காரணம் து தேயா என்று சாஸ்திரம் சொல்றது, ஜகத்துக்கே காரணமாருன்னு கண்டுபிடி, அவனை தியானம் பண்ணு, அவர் தான் அவனுக்கு மோட்சம் கொடுக்க போறார். அதாவது தமேவம் வித்வான் அமிர்த இகபவதி நான்யப்பந்தாக அயனாய வித்யதே தமேவம் விதித்வா அதிமிருத்யுமேதி நான்ய பந்தாக அயனாய வித்யதே. பந்தாக மார்க்கம், பெருமானை அடைவதற்கு இதை விட மார்க்கம் இல்லை. தமேவம் வித்வான், தியானிப்பாய், பக்தியோகம் செய், உபாசனம் செய், இதை விட பெருமானை அடையறதுக்கு வேற மார்க்கம் இல்லை. உபாசிக்கணும்னாலே அப்போதானே கடினங்கள் புரியுறது. உபாசிக்கிறோம், வந்துட்டோம், தியானிக்கிறோம் தெரியுது. எப்படி அதுக்கு தடங்கல்கள் இருக்கேன்னால், வழி நாமங்களை சொல்லி உபாசிப்பாய். அப்போ ரூபத்தை தியானி, மோட்சம் கிடைக்கும். ரூபத்தை தியானிக்கிறது கஷ்டமாக இருக்கும், ஞாபகத்தில் வராது, சித்தம் ஒருமுகப்படாது. அதற்கு நாமங்களை சொல்லு. நாவால் நாமங்களை சொல்லி உள்ளத்தால் பெருமானை நினைத்து கைகளால் பெருமானுக்கு அர்ச்சனமும் கைங்கரமும் செய்தால், அப்போது மூன்று கரணங்களும் பெருமானிடத்திலேயே லயிச்சிருக்கு முல்லையோ, அப்போது முக்கரணங்களும் வேற இடத்துல மேய போகாதல்லவா? அப்போ தான் நம்ம எடுத்த காரியம் சித்தி அடைகிறது. மூன்று கரணங்கள் ஒரு இடத்துல இருக்கணும். ஒரு இடத்துலன்னா இருக்கே சுவாமி, நாங்கள் அப்படியே கண்ணாடி கண்ணாடியாக பார்த்து போனோம், கடையில் நிறையா பொருட்கள்லாம் வச்சுருந்தா, ஒரு கடிகாரம் 25,000 ரூபாய்க்கு வச்சுருந்தான், அதை பார்த்துட்டு வந்ததுலேருந்து அதை பற்றியே கடிகாரம் கடிகாரம் நாமத்தை சொல்லுண்டு, எப்போ அது கிடைக்கும் கிடைக்குன்னு கையால் தேடி நடந்து போயிண்டு அதையே பற்றி தியானிச்சுருக்கேன், மோட்சம் கிடச்சிருமான். எதை தியானித்து எதை சொல்லி எதை நோக்கி நடந்தால் மோட்சமோ அதை பண்ணாதானே தவிர, எனக்கு ஏதோ ஒரு பொருள் பிடிச்சிருக்குங்கிறதுக்காக அதையே மனம் மொழி மெய் மூன்றாளும் நினச்சிவிட்டேன், எப்போ முக்கரணங்களும் ஒருமுகப்பட்டு விட்டனவோ அப்போ மோட்சம் கிடைக்குமாண்ணா? கிடைக்காது. முக்கரணங்களும் மோட்சத்தை கொடுப்பவர்களிடத்தில் ஒருமுகப்பட்டால் தான் கிடைக்கும். ஆகவே அது ஒருமுகப்படுத்துவதற்கு வழி வேணுமே, நாமங்களை சொல்லுவது சிறந்த வழி. அது ஏன் சுலபமாயிட்டது பாருங்கள், மனத்தால் நினைப்பதை விட வாயால் சொல்கிறது சுலபம் இல்லையோ, தியானிப்பாய்னா கஷ்டம். இப்போ இங்கே அமர்ந்து கொண்டு எல்லாரும் சேர்ந்து அரை மணி நாழி தியானிக்க போகிறோம், உட்காருங்கோ, நானும் கண்ணை முடிக்க போகிறேன், நீங்கள் எல்லோரும் கண்ணை முடிங்கோ, தியானிக்கலாம்னா பிடிச்சிருக்கு எல்லாருக்கும். ஆனால் உடனே நடக்குமான்னு ஒரு சந்தேகம் வந்துட்டு பாருங்கள். இதே இப்போ விஷம் விட்டு வழக்காரான்னு சொல்ல போகிறோம்னால், நீங்கள் யாரும் பருவத்தை வசத்த போகிறதே இல்லை, தாராளமாக சொல்லலாமே, தெரியுமே, யார் சொன்னாலும் சொல்கிறோம். என்ன ஒன்று ரெண்டு ஒருவேளை இந்த மாதவஹா 2-3 தான் இருக்குது, நாராயணா 2-3 தான் இருக்குது, இங்கே சொல்லச்சு அங்கே போடுவோம், அங்கே சொல்லச்சு இங்கே வந்துடுவோம், அது ஒன்று தான் இப்போவும் கட்டமே தவிர மற்றபடி நல்லா சொல்லிடுவோம். என்ன இப்போ ரெண்டு சுற்றி சுற்றி திரும்ப சாசனாவும் சொல்ல போகிறோம், எப்படி நாமங்களை தான் சொல்லணும், அது முன்னாடி விட்டார்னா பின்னாடி விட்டார்னா, இப்போ இந்த குறையும் சாசனாமத்துக்கு இல்லை. ஆகவே சொல்லலாம், அப்போ தப்பு இருக்குதுன்னு தெரிஞ்சால் கூட தைரியமாக இறங்கி விடுறோம் நாமத்தை சொல்ல. ஆனால் பண்ணவே முடிஞ்சால் கூட பண்ணலாமா பண்ணலாமான்னு தியானத்தை பற்றி யோசிச்சுட்டே இருக்கும். அப்போது தியானம் பண்ணித்தான், பண்ணாமல் மோட்சம் கிடைக்க போகிறது இல்லை. அதுக்கு பண்ணுறதுக்கு நம்மளால் போக முடியல பாருங்க, அந்த போகிறதுக்கு வழிவகுத்து கொடுப்பது தான் சஹஸ்ரநாமம். அதை சொல்ல சொல்ல நம்ம மனசு ஒருமுகப்படுறது, தியானிக்க ஆரம்பிச்சுடுறோம். அப்போ நீங்கள் கேட்கலாம், இப்போ தியானம் வந்துடுத்துன்னா சஹஸ்ரநாமம் சொல்கிறத விட்டுட்டோமா? ஒரு மார்க்கத்தில் வரும், போய் சேர வேண்டிய இடம் வந்துடுத்து, படியான ஒருத்தர் வண்டியில் கூட்டின்னு வந்தார், இங்கே வந்துட்டேன், ஏறி வந்த ஏணியை எட்டி உதைக்கக்கூடாது, அதனால் அந்த வண்டியிலேயே உட்காந்து உபன்யாசம் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் நல்லா இருக்குமா? அந்த வண்டியில் தான் வந்தேன்னு இறங்கி விடணும். வர வேண்டிய இடம் வந்துடுச்சுன்னா இறங்கி உள்ளப்படுவோம் இல்லையோ. அதை போல் நாமங்களை சொன்னேன், தியானம் இப்போ கை வந்தது, ஆகவே நாமங்களை விட்டுடலாமன்னால் முடியாதே. அப்போ தான் ஏறி வந்த ஏணி எட்டி உதைக்கூடாதுன்னு வா. இன்னொன்று, ஏணி எப்போதும் இனிக்காது, போய் சேர வேண்டிய இடம் இனிக்கும். ஏணி வெறும் மார்க்கம் உபாயமாக மட்டும்தான் இருக்கும், ஆனால் அதை அடைந்து அனுபவிக்கிற புருஷார்த்தமாக இருக்காது. புருஷார்த்தம் மேல் மாடிக்கு போகிறது, அதுக்கு மாடி படிக்கட்டுங்கிறது ஒரு உபாயம், அதில் ஒன்றும் இனிமே இல்லை. ஆனால் மேல் மாடிக்கு போனோம்னா படுத்துன்னு தூங்கலாம், ஆகாசத்துலேருந்து நிலாவை பார்க்கலாம், நட்சத்திரத்தை பார்க்கலாம், எத்தனை அனுபவம் இருக்கோ இல்லையோ. படிக்கட்டு ஏறுறதுல ஒன்றும் அனுபவம் கிடையாது. இப்போ உயரமான கட்டடம் ஒன்று கட்டி வச்சுருக்கா, அதில் மேலே ஏறி பாருங்கோ, ஊரே தெரியும். அப்போ மேலே ஏறுறது கிடுகிடுன்னு கொண்டு போய் மேலே விட்டுறது, என்னமா புட்பக விமானம் ஏறுற மாதிரி மேலே கொண்டு போய் விட்டது. ஆகவே நான் வெளியில் போய் சுற்றியெல்லாம் பார்க்குறதா இல்லை, அந்த வண்டியிலேயே போயிட்டு போயிட்டு வந்துருக்கேன் சொல்ல மாட்டேன். அப்படின்னா உபாயத்தை விட்டுடுவோம், புருஷார்த்தத்தை அடைந்த விற்பாடு. ஏன்னால் புருஷார்த்தத்தில் இருக்கிற இன்பம் உபாயத்தில் இல்லை. எதை அனுபவிக்க போகிறோமோ அதன் ருச்சி, அதனுடைய இனிமை, எந்த மார்க்கமோ அந்த மார்க்கத்தில் இருக்காதோ இல்லையோ. மார்க்கம் கட்டமாக இருக்கும், அது வேகமாக போகிறச்சு, சில பேர் தலை சுற்றலாம், என்னவும் நடக்கும். மார்க்கம் கஷ்டமாக இருக்கும், போய் சேர்றது அனுபவமாக இருக்கும். ஆனால் நாம சகஸ்திரத்தில் பெருமை, அதுக்கப்புறம் தியானிக்கிறதும் ரொம்ப நல்லா இருக்குது, நாமங்களை சொல்கிறதே அதை விட நல்லா இருக்குது. அப்போ இதுவே போக்கியமாக இருந்து கொடுத்துருந்தால் எதுக்கு விட்டுட்டு போகிறோம்? என்ன ஒன்றும் தியானம் கைவந்த பிற்பாடு அதுக்கப்புறம் சஹஸ்ரநாமத்தை சொல்கிறத உபாயமாக பண்ண மாட்டோம். ஏன்னா அதான் வந்துடுச்சேன், அடைய வேண்டிய இடத்துக்கு போயிட்டோம். அதுக்கப்புறம் சஹஸ்ரநாமத்தை எதுக்கு சொல்லுவோம்னா அதுவே ஒரு அனுபவமாக போடும். இப்போ உடம்பு சரியில்லை, மருந்து சாப்பிட்டேன், சரியாக போச்சு, அதுக்கப்புறம் மருந்தை விட்டுட்டு விருந்துக்கு மாறிவிடுவேணும் இல்லையோ? அதே யாரும் இப்போ மருந்து தான் என்னை காப்பாற்றி கொண்டு விட்டுது, அதனால் அப்பப்போ நம்ம குழம்பு சாதம் சாத்துமு சாதம் சாப்பிடச்சே கூடவே நாலு மாத்திரையும் வச்சு சாப்பிட்டுட்டே இருப்போம் சொல்கிறதில்லை. அதே ஒருத்தருக்கு பித்தம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, பால் சாப்பிட்டா பித்தத்துக்கு நல்லது, பாலை சாப்பிட்டா பித்தம் தெளிஞ்சு போச்சு. அப்போ பித்தம் தெளிகிற வரைக்கும் பால் மருந்து, பித்தம் தெளிந்த பிற்பாடு பாலை பாயசமாக பண்ணி விருந்தாக சாப்பிட போகிறார். அப்போ மருந்தாகவும் பால் இருக்குது, விருந்தாகவும் பால் இருக்கும் இல்லையோ? பகவானுடைய நாமங்கள் மருந்தாக இருக்கும் ஆபத்தில் இருக்கும்போது, அவையே விருந்தாகிவிடும் அனுபவிக்க வரும்போது. அனுபவிக்கணும்னாலும் விருந்து, ஆபத்துனாலும் மருந்து, இந்த ரெண்டுமா லோகத்திலே தான் இருக்க முடியுமா? ஒரு பொருளே கிடையாது. மருந்தா இருக்கிறது விருந்தா இருக்காது, விருந்தா இருக்கிறது மருந்தா இருக்காது. பெருமானே தான் மருந்து, பெருமானே விருந்து, அவன் நாமங்களே ஔஷதம். ஔஷதம் ஜெகதசேதுன்னு சொல்கிறோம் இல்லையோ, அவரே தான் மருந்து. நிர்வாணம் பேஷஜம் பிஷக்கு, பேஷஜம் மருந்தும் அவரே, பிஷக்கு மருத்துவனும் அவனே. பெருமானே மருத்துவனாகவும் இருக்கிறார், அவரே மருந்தாகவும் இருக்கிறார். வைத்தியோ நாராயணோ ஹரி, ஹரி நாராயணன் வைத்தியன், அவரே தான் மருந்தாக இருக்கார். ஒரு தரம் அந்த மருந்து சாப்பிட்டா போதும். லோகத்து மருந்துக்கு இதுக்கு என்ன வித்தியாசம் தெரியுமோ? சஹஸ்ரநாமங்கிற மருந்து சாப்பிடணும்னால் ஒரு தடவை போகும், திரும்ப 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 அதே மருந்து சாப்பிட்டு நம்ம கொடுக்க சேவை. ஏழு நாளுக்கு இந்த மருந்து சாப்பிடுங்கோ, மூணு நாள் ரெண்டு வேளை சாப்பிடுங்கோ, ரத்த கொதிப்பு வந்தாச்சுன்னா வாழ்நாள் முழுக்க சாப்பிட்டுருக்கோ, அதுக்கப்புறம் நிறுத்த முடியாது. நமக்கு சக்கரை வியாதி வந்துருத்துனாலும் அதுக்கப்புறம் கூடிண்டே போகுமே தவிர அதை குறைக்கவும் முடியாது, நிறுத்திடவும் முடியாது. அதே போல் ஒரு வேளை சஹஸ்ரநாமத்தை கடைசி வரைக்கும் சொல்லிருந்தால் மருந்தாக இருக்குமோனால், முதல் தடவை சொல்லும்போது மட்டும்தான் அது மருந்து, அது செய்ய வேண்டிய வேலையை உடனே செஞ்சிடும். இதை ஒத்துக்காமல் ஒரு ஒரு நாள் நான் மருந்து சாப்பிட்ற மாதிரி சஹஸ்ரநாமம்னு சொன்னேன்னா, அப்போ நாமங்களுக்கு உடனே குணப்படுத்துகிற சக்தி இல்லைன்னு ஆகிடும். மருந்துக்கு உடன் குணப்படுத்துகிற சக்தி இல்லை, ஏழு நாள் சாப்பிட்றோம், வாழ்நாள் முழுக்க சாப்பிட்றோம். நாமங்கள் ஒரு தடவை சொன்னாலே எல்லா பாபத்தையும் போக்கிடுமே, அப்படி இல்லை நான் தினப்படி சொல்லி அன்றாடம் பாபத்தை போக்கிடணும்னா அப்போ நாமங்களுக்கு சக்தி இல்லைன்னு ஆகிடும், பகவானுக்கே சக்தி இல்லைன்னு ஆகிடும். அப்படி அல்ல, ஒரு தடவை திருநாமத்தை சொன்னாலே, இதை பற்றி நம்மாழ்வார் பத்தாம் பத்து ரெண்டாம் திருவாய்மொழி அனந்த பத்மநாப சுவாமிக்காக திருவனந்தபுரத்தை அடைந்து ரொம்ப ஆச்சரியமாக பத்து போஷரம் பாடுறார். கெடும் எடராயவெல்லாம் கேசவா என்ன, நாளும் கொடுவினை செய்யும் கூற்றின் தமர்களும் குறுகையில்லார். கேசவா என்ன, ஒரு தடவை கேசவான்னு சொல்லும், என்ன சொன்ன உடனே கேசவா என்ன, கெடும் இடராயவெல்லாம், நீ பண்ணிருக்கிற அனைத்து இடர்கள் எல்லா வினைகளும் தொலைந்து போம். பாட்டு எப்படி இருக்கு, கேசவா என்னன்னு ஒரு தடவையில் இருக்கு, ஆனால் இடராயவெல்லாம் கெடும்னு இடர்கள் அனைத்தும் கெடும்னு இருக்கு. அப்போ ஒரு தடவை கேசவான்னு சொன்னால் பண்ணிருக்கிற அனைத்து பாபங்களும் தொலைஞ்சு போயிடும்ட்டால், அடுத்த தடவை கேசவான்னு எதுக்கு சொல்ல போகிறோம்? பாபம் தொலைகிறதுக்கு இல்லை, அனுபவத்துக்காக. முதல் தடவை மட்டும் மருந்தாக சாப்பிட்றோம், அடுத்த தடவையிலேருந்து விருந்தாக சாப்பிடுகிறோம். முதல் தடவையே கூட விருந்து ஆயிடலாம், என்ன நமக்கு வியாதி இருக்குது, அதனால் ஒரு தடவை மருந்தை சாப்பிட்டு தான் ஆகணும். அதுக்கப்புறம் அடுத்தடுத்தடுத்த நாமத்தை சொல்லும்போது அது தியானத்துக்கு வழிவகுக்கிறது, தியானத்துக்கு அங்கமாக அமைகிறது, மேலும் மேலும் பாபங்கள் சேராமல் தடுக்கிறது. பெருமானுடைய ஸ்வரூபம் ரூபம் குணம் சேட்டித்தம் ஆகிய அனைத்தையும் நம்மை அனுபவிக்க வைக்கிறது. இப்படி பல பெருமைகள் நாமங்களுக்கு உண்டு. அதனால தான் நாமானி கிருத்வா அபிவதனு யதாஸ்தே என்னும் சாஸ்திரமும், கேயம் கீதா நாம சஹஸ்ரம், கீதா நாம சஹஸ்ரம் சொல்லும்போது நாம சஹஸ்திரங்களை பற்றின பாடல்கள்னு அர்த்தம், கீதை சொல்லியது. அதனால தான் கேயம் கீதா பாசுரங்கள் பாடத்தக்கன. எந்த ஸ்தோத்திரத்தையே நாம சஹஸ்ர கீதா, நாம சஹஸ்திரமாகிற கீதங்களை பாடு. இன்னொரு விதமாக அர்த்தம் பண்ணிக்கலாம், கீதையும் சொல்லு நாம சஹஸ்ரத்தையும் சொல்லு. ஏன்னால் கீதையில் என்னென்ன அர்த்தங்கள் சொல்லப்பட்டிருக்கோ அதில் ஒன்று தான் நாம ஜபம். அந்த நாம ஜபத்தை சஹஸ்ரநாமந்தான் கடைப்பிடித்து காட்டிச்சு. கீதையில் கண்ணன் சொல்லிட்டு சததம் கீர்த்தயந்தா யதந்தஷ திடவிரதாக நமஸ்தந்தஷ மாம் பக்தியா நித்தியுக்தாக உபாசத்தே, இவன் தான் எனக்கு பக்தன் அர்ஜுனா, எப்போதும் என் நாமங்களை விடாமல் சொல்லிட்டு இருக்கார், அதோடு நிறுத்திட்டார் கண்ணன். ஒரு வேளை அவர் அர்ஜுனன் அந்த இடத்துல அப்பப்போ ஆக்ஷேபிப்பார், இல்லை இந்த கேள்வி அந்த கேள்வின்னு கேட்பார், கண்ணன் அதுக்கு பதில் சொல்லுவார். இப்போ திடீர்னு அவருக்கு ஞாபகம் வந்து, கண்ணனே உன்னுடைய நாமங்களை எப்போதும் சொல்லி கொண்டிருப்பவன் பக்தன்னு சொன்னியே, எந்த நாமத்தை எத்தனை நாமத்தை எத்தனை நாள் சொல்லணும்னு கேட்டிருந்தால் அப்போ கண்ணன் அங்கே அமர்ந்து விஸ்வம் விட்டும் வழக்காரா பூதம் அபிபோகன்னு ஆரம்பிச்சிருக்கும். 700 ஸ்லோகம் 800 ஸ்லோகமாக இருக்கும் கீதை. இப்போ 700 ஸ்லோகத்தோடு நின்னது. ஏன்னா நாம சங்கீர்த்தனம் பண்ணுன்னு சொல்லிட்டு கண்ணன் விட்டுட்டார். எப்படி பண்ணணும், எத்தனை நாள் பண்ணணும், எந்த நாமத்தை பண்ணணும், அதை பற்றியெல்லாம் கண்ணன் பேசவே இல்லை. அதுக்கு பதில் பீஷ்மாச்சாரியர் பேசினார். அப்போ கண்ணன் நாம சங்கீர்த்தனம் பண்ணுன்னு சொல்லிட்டு நிறுத்தினார். பீஷ்மர் எப்படி பண்ணணும்னு சொல்லி கொடுத்தார். பண்ணுன்னு சொல்லிட்டா போகாதே, எப்படி பண்ணணும்னா தானே முடியும். மேலும் பண்ணுங்கிறத அவர் பண்ணி காட்டினா தானே நமக்கு தெரியும், எப்படி பண்ணணும்னு எழுதியும் வைக்கணும், எப்படி பண்ணணும்னு ஒருத்தர் பண்ணியும் காட்டணும். இப்போ கண்ணனே நாம சங்கீர்த்தனம் பண்ணி காட்டுகிறார், எப்படி பண்ணுவார், அவர் பேர் என்ன, அவரே பாடிப்பாரா, தம் பெருமையை தான் சொல்லிப்பாரா, அப்படி சொல்லிக்கிறதுக்கு முடியாது இல்லையோ. அதனால் பெருமானால் பண்ண முடியாது உண்டு. நீங்கள் என் நாமங்களை சொல்லுங்கள் என்று கண்ணன் உபதேசிக்கலாம், இப்படி என் நாமங்களை சொல்லுங்கள்னு அவரால் அனுஷ்டித்து காட்ட முடியாது. நீங்கள் என் திருவடிகளில் சரணாகதி பண்ணுங்கோ என்று சொல்லலாம், அகம் துவா சர்வ பாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி மாசுதா மாமேகம் சரணம் பிரஜ சொல்லலாம். இப்படித்தான் சரணாகதி பண்ணணும்னு அவர் யார்கிட்டையும் பண்ணி காட்ட முடியுமா, அது முடியாது. பண்ணி காண்பிக்க முயற்சித்தார். ஒரே ஒரு இடத்துல ராமன் சமுத்திரராஜன் இடத்துல சரணாகதி பண்ணார், அணை கட்டுறதுக்கு வழி கொடுக்கணும்னு. அவர் பண்ணப்படாதுன்னு அன்னைக்கே தெரிஞ்சு விட்டார். ஏன்னா 3 நாள் சரணாகதி பண்ணிட்டு அவன் வரவே இல்லை, திரும்பியே பார்க்கல. சரி சரி, அப்போ தடி எடுத்தா தான் காரியம் நடக்கும் புரிஞ்சு விட்டார். நாம சரணாகதி பண்ணால் நல்லா இருக்குமே தவிர பகவானே சரணாகதி பண்ணால் யார்கிட்ட பண்ணுவார், யாரிடத்துலேங்கிறது தான் தப்பி போச்சு. ஏன்னா சரணாகதி நல்ல செயல், அது யார் காலில் விழுறோங்கிறத பொறுத்து தான் சரணாகதி நல்ல செயல். நமக்கு ராமன் இருக்கார் திருவடியில் விழுந்துடுறோம், அவருக்கு யார் இருக்கா காலில் விழுறதுக்கு, தப்பான ஆள் காலில் விழுந்தார், சமுத்திரராஜன் வரவே இல்லை, கோபமே வராது ராமனுக்கு. அவரே லக்ஷ்மணனை பார்த்து இவன் வில்ல கொண்டா அம்ப கொம்பா லக்ஷ்மணா, அதை எய்தால ஒழி இவன் வரமாட்டான் போல் இருக்கு அப்படின்னு சொல்றச்சே ஓடி வந்துட்டான். அதுக்கு தான் லக்ஷ்மணன் சொன்னார், ராமா இதை 3 நாள் முன்னாடியே பண்ணலான்னு சொன்னேன், நீர் தான் கேட்காமல் சரணம் சரணம்னு சொல்லியிருப்போம். யார்கிட்டையும் அடியே நடிகன்னு சொல்லாதே, யார்கிட்ட சேவிக்கணுமோ அவனை மட்டும் சேவி, கண்ட பேர் காலில் விழாதே, நீ சக்கரவர்த்தி திருவாகனு புரிஞ்சுக்கோ, எத்தனையோ சொன்னான் லக்ஷ்மணன். ஆனால் ராமனுக்கு அது ஆகாது, யாரை பார்த்தாலும் அடியே கீழே விழுந்துருவார், சேவிச்சிருவார், அவர் என்ன நல்லது சொல்லுவாரோ அதை கேட்டுப்பார். இப்படியே தான் 14 வருஷத்தையும் காட்டில் கழித்தார். எதுக்கு சொல்ல வந்தேன்னா, அவரால் பண்ண முடிஞ்சது தான் அவர் பண்ணணும். உபதேசித்தா பகவானுக்கு நல்லாயிருக்கும், அனுஷ்டானா அவருக்கு நல்லா இருக்காது. அப்போ அனுஷ்டிக்கிறதுக்கு தான் பாகவதர்கள் வேணும். அவர்களால் உபதேசிக்கவும் முடியும், அனுஷ்டிக்கவும் முடியும், நாமங்களை சொல்லுங்கன்னு பீஷ்மரால் சொல்லவும் முடியும், இப்படித்தான் நாம சங்கீர்த்தனம் பண்ணணும்னு பண்ணி காட்டவும் முடியும். இப்போ நம்மாழ்வார் சரணாதி பண்ணுன்னு சொல்லவும் முடியும், இப்படித்தான் சரணாதி பண்ணணும்னு பண்ணி காட்டவும் முடியும். இது பெருமானை விட பாகவதாளுக்கு இருக்கிற ஒரு வைபவம். ஏன்னா அவரால் சொல்லத்தான் முடியும், பண்ணி காட்டுறதுக்கு முடியாது. அப்போ ஒரே எங்கிட்ட பக்தியோடு இருக்கணும், என்னையே தியானிப்பாய் வாஸ்தவம். அப்போ அவர் கொஞ்சம் பூஜை பண்ணி காட்டுன்னு பெருமாள்கிட்ட சொல்லிட்டா என்னாகும், யாரை பிடிப்பார், எங்கே போய் பூஜை பண்ணுவார், இல்லை புட்பத்தை கொண்டுதோ இப்படி தான் என் திருவடியில் போட்டுக்கணும்னு தான் தானே போட்டு காட்டுவாரா. ஒரு ஆச்சாரியனுக்கு சிஷ்யன் இருந்தார், சிஷ்யன் எங்கோ ஆற்று வெள்ளத்தில் அடிச்சுன்னு போயிட்டு இருந்தார். அவருக்கு ஆச்சாரியிடத்தில் பக்தி ரொம்ப அதிகம், அதனால் அந்த ஆச்சாரியன் திருவடிகளே சரணம், என்னை நான் காப்பாற்றி விடணும், நான் போயிடாது இருக்கணும் அப்படின்னு தியானிச்சிருந்தார். பிரார்த்திச்சுன்னு ஆச்சாரியிடத்தில் இருந்த பக்தி தப்பிச்சுட்டார், தப்பிச்சுட்டு ஆச்சாரியிடத்தில் வந்தார். வந்தவர் அவரை விழுந்து சமஸ்கரித்தார், எப்படி நீ தப்பிச்சு வந்த, நீ வெள்ளத்தில் போயிருந்தியேன்னு கேட்டார். இல்லை உம்ம திருவடிகளை நினச்சிருந்தேன், அந்த பலத்தால் நான் தப்பிச்சுட்டேன் என்று சிஷ்யன் சொன்னார். அடுத்தது 10 நாள் கழிச்சு வருதெல்லாம் ஆச்சாரியனே போறச்சே சிக்கி விட்டார், அவரே ஆற்று வெள்ளத்தில் அடிச்சுன்னு போயிருந்தார். என்ன பண்ணுறதுன்னு சட்டுன்னு யோசிச்சார், என் திருவடிகளே சரணம்னு சொல்லிட்டார். ஏன்னா சிஷ்யன் இவர் திருவடிகளே சரணம்னு சொல்லி தப்பிச்சான்னு இவர் என் திருவடிகளேன்னா ஆற்று வெள்ளத்தில் அடிச்சுன்னு போயிட்டார். அவர் பார்க்குறாரு, எப்படி ஏன் இவர் சிட்டு இவர் ஏன் தப்பிக்கலைன்னா, இவர் தன் ஆச்சாரியன் திருவடிகளே சரணம்னு சொன்னால் தப்பிச்சிருப்பார், அதுக்குன்னு அவன் சொன்னானேங்கிறதுக்காக என் திருவடியே சரணம்னு சொல்லிட்டார். இதை போல நாம முடியாது, ஆனால் பகவானை பொறுத்த வரைக்கும் என் திருவடிகளே சரணம் தான் சொல்லியாகணும். சொல்லியிருக்காரு, மாமேகம் சரணம் பிரஜ, என்னையே சரணமாக 10 என்னால் பண்ணி காட்டுனா பெருமானால் பண்ணி காட்ட முடியாது, பாகவதர்கள் தான் செய்யலாம். அதனால தான் பீஷ்மருக்கு ஏத்தம் வியாசருக்கு ஏத்தம் எழுதின ரிஷிகள் எல்லாருக்கும் வைபவம். என்ன, அவர்களால் உபதேசிக்கவும் முடிகிறது, அனுட்டித்து காட்டவும் முடிகிறது. அப்படி நடந்தது ஒன்றும் கீதையோடே ஒரே அர்த்தத்தை சொல்ல வந்ததுதான் ஸ்ரீ விஷ்ணு சஹஸ்ரநாம அத்தியாயம். கீதை சொல்லித்து எப்போதும் என் நாமங்களை சொல்லு, சஹஸ்ரநாமம் சொல்லி காட்டிற்று. அப்போ உபதேசம் பகவத்கீதை, அனுஷ்டானம் சஹஸ்ரநாமம். உபதேசம் ரொம்ப முக்கியம், ஆனால் உபதேசத்தை விட அனுஷ்டானம் இன்னும் முக்கியம் இல்லையோ. வெறும் உபதேசம் மட்டும் அணிந்தார் அவர், அவருக்கே சொல்லிட்டு இருப்பாரா நமக்கு சொல்கிறாரா தெரியாது சுவாமி. அவர் நிறைய சொல்லுவார், ஆனால் அதெல்லாம் நமக்குன்னு அவருக்குன்னு ஒத்துக்கவே மாட்டார். அப்படின்னு விட்டால் பிரயோஜனம் இல்லையோ இல்லையோ. அப்போ உபதேசிக்க வேணும், உபதேசித்ததை அனுஷ்டித்து காட்ட வேண்டும். சததம் கீர்த்தயந்தா யதந்தஷ திருடவிரதாக, என்னை நோக்கி தியானிக்க யத்தனம் பண்ணுபவன் எல்லாம் சததம் கீர்த்தயந்தா, என் நாமங்களை எப்போதும் சொல்லிக்கொண்டே தியானிக்கிறான். அப்போ அங்கேயும் பாருங்க, அந்த தியானத்துக்கு நாமங்கள் எவ்வளவு முக்கியமானது. ஒருவேளை நாமங்களை சொல்கிற வேகம், இப்போ நம்மளே பல பேர் சஹஸ்ரநாமம் சொல்லச்சே, அந்தந்த திருநாமத்தினுடைய அர்த்தத்தை நினச்சிண்டேவா சொல்கிறோம். அதெல்லாம் சொன்னால் 3 மணி நாழி ஆகும், இப்போ ஏதோ 1/2 மணி நாழி கிட்டு கிட்டுன்னு மனப்பாடம் பண்ணி வச்சுருக்கோம், சொல்லிவிட்டோம் முடிச்சிட்டோம். அப்போ அதில் இருக்கிற விஸ்வம்னால் விஸ்வத்தை நினைத்து அண்டகட்டாகத்தெல்லாம் நினைத்து அதத்தனி பெருமாளுக்கு திருமேனின்னா இதுக்குள்ள அடுத்தவர் 4 ஸ்லோகம் தாண்டிப்பார். நான் விஸ்வம்னு நினைச்சிட்டு இருக்கிறதுக்குள்ளே அவர் எங்கேயான கடைசியில் சர்வப்பிரகரணாயுதா அப்படின்னு முடிச்சால் முடிச்சிருவோம். அதனால வேகமாக தான் சொல்கிறோம், பரவாயில்ல அப்படின்னு என்ன யந்திரத்தனமாக சொல்கிறாப்புல இருக்கே, அர்த்தமே மனசில் படலையென்னால் இப்போ படாது, ஆனால் நிச்சயமாக காலப்போக்கில் பட்டே தீரும். நாமங்களை வெறும் நாமத்துக்காகவே சொன்னால் கூட அது பலன் கொடுக்காமல் இருக்காது. என்ன பலம்னால் நேரம் நாம் நினைக்கிற பலத்தை கொடுத்துடாது, ஆனால் புத்தியை அப்படி இப்படி போக விடாமல் ஒரு இடத்த நிறுத்திடும், அந்த வேலை வரைக்கும் மட்டும் பண்ணும். அதுக்கு தான் நாமங்களை சொல்கிறச்சே கூட வெறுமிருந்து சொல்கிறது காட்டிடும். இன்னும் வெறும் அமர்ந்து கொண்டு நாமத்தை சொல்லும்போது அப்போ அந்த 1/2 மணிக்கு ஒருவேளை புத்தி அங்கங்கே போனாலும் போயிடும். கடைசி பட்சம் ஒரு மாலை தொடுத்துண்டோ, பெருமாளுக்காக ஏதானு சமைத்து கொண்டோ, பெருக்கி மொழிகி கோலம் போட்டுண்டோ, இதை போல கைகளையும் ஈடுபடுத்திட்டோன்னு வச்சுங்க, அப்போ இன்னும் கொஞ்சம் வாய்ப்பு குறைச்சல். கண்ட இடத்துக்கு புத்தி போகிறதுக்கு ஒன்றுனா வாய்ப்பை கறக்கணும். நம்மக்கிட்ட இருக்கிறது 3 தான், மனசு கண்ட இடத்துல போயிடும், கை கால் கண்ட இடத்துக்கு போகும், பேச்சு எதையோ பேசிடுவோம். மனம் மொழி மெய் 3 தான் இருக்குது, மனோவாக்காயம். அந்த 3 கட்டுப்பாட்டு கொண்டு வரணும்னா 3த்துக்கும் வேலை கொடுத்துடணும். இந்த 3 மட்டும் ஓய்வெடுக்க விட்டோம் ஆபத்து நமக்கு தான். வாயை எப்போதும் சொல்லிட்டு இருக்கணும், சாமி அவர் எப்பவும் வாயை மென்னுண்டே இருப்பாருங்கிறோம். மென்னுட்டு இருப்பார்னா எத்தையோ பேசிட்டு இருக்கார், யாரையோ பேசிட்டு இருக்காருன்னு அர்த்தம். அப்படி இல்லாமல் எப்போதும் நாமங்களையே சொல்லிக்கொண்டு கைகளால் அவனையே தொழுது, அர்ச்சனமோ தளிகையோ பெருக்குதலோ முழுகுதலோ கோலம் போடுதலோ இன்னொருத்தருக்கு உதவுறதோ, அப்போ புலன்களை அதில் ஈடுபடுத்தி கொண்டு இது ரெண்டும் கட்டுக்கு வந்துருச்சுன்னா மனசு மட்டும் என்ன பண்ணு சொல்லுங்க. இது ஒன்றுக்கொன்று தொடர்புடையது தானே, அதாவது கூட சேர்ந்து ஒத்துழைத்தா தான் 3 சேர்ந்து வெளியில் ஓட பார்க்கும். ஒன்று ஒன்றா இழுத்துட்டோம்னா கூட ஒருத்தர் மட்டும் எங்கே ஓடுவார், அவரை திரும்பி வந்து தானே ஆகணும். ஒன்றும் மனசை அடக்கி புலன்கள் இழுக்கணும், இல்லை புலன்களை அடக்கி மனசை பிடிச்சி இழுக்கணும். புலனே அடங்கி விடுத்துனா கூட மனசு சுலபத்தில் அடங்காது. ஏன்னா மனசை அடக்கிட்டோம்னா தன்னடே புலன்கள் திரும்பி வந்துடும். ஒரு விஷயத்தில் மனசு ஈடுபடலைன்னு வச்சுக்கோங்க, கண்ணு காது ஈடுபடாது. நான் இந்த கடிகாரத்தை பார்த்துட்டே இருக்கேன், இதை தொடச்சி வைக்கணும்னா நான் உத்திரியத்தை எடுத்து நல்லா தொடச்சி வச்சுருந்தேன். உங்ககிட்ட இப்படி உபன்யாசம் பண்ணிட்டே தொடச்சி கீழே வச்சுட்டு, சாமி மணி என்னாச்சு தெரியுமோ, நீ சொல்ல ஆரம்பிச்சு எத்தனை அழியாச்சுன்னா இதோ பார்த்து சொல்கிறேன்னு பார்க்குறேன். இப்போ தான் தொடச்சிருந்தேன், தொடச்சிட்டு இருக்கிறச்சே பார்க்கலையான்னா கை தொடச்சதே தவிர கண்ணு மணியை பார்க்கவே இல்லை. ஏன் கண்ணு மணியை பார்க்கலன்னா மனசு மணி பார்க்கணும்னு நினைக்கவே இல்லை. அப்போ மனசு நினைத்திருந்தா தான் கண்ணு பார்க்கும், கண்ணு பார்த்தா தான் செய்தி வரும். ஆக எல்லாத்த விட கட்டம் வலுக்கட்டாயமாக இழுத்துன்னு வர வேண்டியது மனதே. மனசு வந்துடுத்துனா மற்றது தன்னடையே வந்துடும். ஆனால் மனசை வர வைக்கிறது கொஞ்சம் சின்ன சின்ன வேலை நம்ம பார்க்கணும். எங்கேயும் பார்த்துட்டே மனதே கட்டுப்படுதுன்னா கட்டுப்படாது. அதுக்கு தான் கண்ணை மூடணுங்கிறா. நீங்கள் கூட கேட்கலாம், தியானிக்கணும்னா இப்படி கண்ணை மூடணும், புருவோர் மத்தியே 2 புருவத்துக்கு நடுவில் கொண்டு வந்து கண்ணை நிறுத்துங்கிறாரேனால், ஏன்னா மற்றதெல்லாம் கண்ணில் பட்டுட்டே இருந்தால் மனசு போகாது. கண்ணை இழுத்தாகணும். நிராகாரஸ தேகினான்னு கண்ணன் கீதையில் சொல்கிறார், ஆகாரத்தை போட்டுண்டே போட்டுண்டே உடம்பு நல்லா மெரிசாகணும்னு ஆகாதுங்கிறார். அதை முதல்ல தடுத்தா தான் உடம்பு குறைக்க முடியும். பயிற்சி பண்ணணும், ஆகாரத்தை குறைக்கணும், அப்போ தான் நீ இழைக்க முடியும். கண்ணுக்கு கண்ட கண்டதையும் கொடுத்துட்டே தியானிக்க முடியாது, காது கண்டதை கேட்டுண்டே தியானிக்க முடியாது, வாய் கண்டதை பேசிண்டே தியானிக்க முடியாது. அப்போ இதுக்கு இருக்கிற ஆகாரத்தை வெட்டி தான் ஆகணும். அந்த ஆகாரம் வெட்டினாலே ஒழிய அந்த வியாதி குணமாகாது. நமக்கு ஏதோ வயத்தில் பூச்சி வந்திருக்குன்னு வச்சுங்க, நம்ம நன்னா சாப்பிட்டோம்னா அது நன்னா வளரும். வயத்துக்கு போட்டுட்டே இருந்தோம்னா பூச்சி நன்னா வளர்ந்து அது நம்மளை விட வசத்தியாக நிற்கும். அதுக்கப்புறம் முதல்ல பட்னீர் தான், கஞ்சி தான் சாப்பிடணும், கூழ் தான் சாப்பிடணும், ரெண்டு வேளை பட்னீர் இருக்கணும்னா இருந்து தான் ஆகணும், கஷாயம் சாப்பிடணும் நான் சாப்பிட்டு தான் ஆகணும். ஏதோ ஒன்று உடனே ஆகார நியமம் வேணுங்கிற அளவு இல்லையோ. நியமங்கிறதே அனுபவத்தை தடுத்தது, தடுத்தாத்தான் நம்மால் அதை இழுத்து பிடிக்க முடியும். அப்போ கண்ட கண்டதை பார்த்துட்டே தியானிக்கணும்னு நினைக்கக்கூடாது, அதுக்கு தான் கண்ணை மூடிக்கிறோம். கண்டதை கேட்டுட்டே நினைக்கக்கூடாது, அதுக்கு தான் காதை பொத்திக்கிறோம். கண்டதை பேசக்கூடாது, அதுக்கு தான் நாம சங்கீர்த்தனம் பண்ணுறோம். பேசாமலே இருந்துட்டால் நம்மளால் கேட்க முடியாது, ஏன்னா வாய் லொட லொடான்னு பேசியே பழக்க முடியும், அது சட்டு நிற்காது. ஒன்று செய், அதே லொட லொடான்னு நாம சங்கீர்த்தனம் பண்ணு. உனக்கு என்ன ஏதோ சொல்லிகிட்டே இருக்கணும் வாயில், அதுதானே இப்போ அப்போ மாற்றி சொல்லு. உனக்கு என்ன மென்னுண்டே இருக்கணும், அதுதானே பிரசாதத்தை மென்னுண்டு. உனக்கு புதுசு புதுசாக நாலு நாலு மணம் பூச்சி உடிக்கணும் பெருவாளில், பெருமாளுக்கு சாத்தின பூ எடுத்து நீச்சு உடிக்கோ, பூசு பூசாக புடவை கட்டிக்கணும் அவ்வளோதானே, நாச்சியாருக்கு சமர்ப்பித்துட்டு எடுத்து எடுத்து கட்டிக்கோ. இப்படி மாற்றினாத்தான் இது முதல்ல வசத்துக்கு வருமே தவிர மொத்தத்தையும் நிறுத்திடுவோம்னு சொன்னால் நம்ம என்ன கூடையாக மரமாக நிறுத்துறதுக்கு. அப்படின்னா நிறுத்திய வழக்கம் இல்லையே, 40-45 வருஷம் பண்ணி பண்ணி பண்ணியே பழகிட்டோம். அப்போ சட்டு நிறுத்துன்னா முடியாது, நிறுத்துறதை விட மாற்றிக்கோன்னு சொல்லலாம். இதில் ஈடுபடுற சொல்லியோ, மனசுக்கு வேலை கொடு, கண்ணுக்கு வேலை கொடு, மூக்குக்கு வேலை கொடு, நாக்குக்கு வேலை கொடு, ஆனால் இந்த வேலையை கொடு, அந்த வேலையை கொடுக்காதே என்று தான் மாற்றி விடுறதுக்கு முடியுமே தவிர. ஒன்று கெட்ட பழக்கத்தில் ஒருத்தர் ஈடுபட்டிருக்காருனால், இப்போ ஏதோ குடிப்பழக்கம் இருக்குது, புகைப்பிடித்தல் பழம் இருக்குன்னா அவளுக்கு என்ன தெரியுமா பண்ணுவா, ஏதோ ஒன்று மென்றது கொடுக்குறா, மென்னா அதை மென்றது அதை சாப்பிட்ற மாதிரியே இருக்கும், ஆனால் அது இல்லை, இது அதை புகைப்பிடிக்கிறதுக்கு ஏதோ ஒரு குச்சி கொடுப்பா, அது நிஜத்தில் புகை இல்லை, ஆனால் அது பிடிக்கிறாப்புற ஒரு எண்ணம் வரும். அப்போ முதல்ல அதுக்கு கொண்டு வந்துட்டு தானே அவள் எல்லாத்தையுமே மாற்றுறான். ஒரு கெட்ட பழக்கம் இருக்குது, ஒன்றுத்துக்கு அடிமை ஆகிட்டாருன்னா அதை மாற்றுறதுக்கு கூட என்ன பண்ணுறா, அதை போலவே சாப்பிட்றாப்புல பண்ணுறது. ஒன்றும் இல்லை, சின்ன குழந்தைகள் அதுகளுக்கு எந்த பொருளை எடுத்தாலும் வயலை வச்சுன்னு பழக்கம், இல்லை விரலை சூப்பி கொண்டே இருந்து பழக்கம், அதுக்கெல்லாம் இப்போ உபகரணம் கண்டுபிடிச்சிருக்கா, அது ஏதோ ஒன்று அதே மாதிரி பண்ணி கொடுக்குறா, அதை எடுத்து வாயில் வச்சுக்கிறது போச்சுன்னா அது ஒரே கஷப்பாரு, வேண்டவோ வேண்டான்னு விட்டு போய்டுறது. ஏதோ ஒன்று பழக்கப்பட்டினதை கொடுத்து தானே சரிப்படுத்தாகணும், அதுக்கு தான் வாய் பேசி பேசியே பழக்கப்பட்டிருக்கு. நல்லதை கொடுத்துரு, நாமங்களை கொடுத்துரு, கண்ணு பார்த்து பார்த்து பழக்கப்பட்டிருக்கு, பகவானுடைய ரூபத்தை கொடு. இது ரூபத்தை கொடுக்கணும் நாமத்தை கொடுக்கணுங்கிறத சேர்த்து தான் முன்னோர்கள் கேயம் கீதா நாமசகசிரம் தேயம் ஸ்ரீபதி ரூபமஜஸ்ரம். எப்போதும் ரூபத்தை தியானிப்பாய், எப்போதும் வாயார பெருமான் திருநாமங்களை பாடு. நாமங்கள் எப்போதும் உண்டு, அது ஒன்றும் பீஷ்மாச்சாரியர் கண்டுபிடிச்சிட்டதில்லை, ஏற்கனவே இருக்கிற நாமங்கள், அந்த நாமங்களை கோர்த்து கொடுத்தார். ஏதற்கெனால் தர்மபுத்திரன் பீஷ்மரை பார்த்து கேள்வி கேட்டார், அதற்கு பீஷ்மாச்சாரியர் பதில் சொல்லிட்டுருக்கார், இதுதான் நாமசகஸ்திரம், இதை நித்தியப்படி சொல்லுவோம். அது என்ன பண்ணும்னு தர்மபுத்திரன் கேட்குறான், யானி நாமானி கௌணானி விக்யாதானி மகாத்மன ரிஷிபிக் பரிகீதானி தானி வக்ஷாமி பூதையே யானி நாம